உன் கர்ப்பிணியிலே சுவிசேஷம் அதிகாரம் 5. எருசலேமில் இரண்டாம் திருவிழா. இயல்பின் யூதர்களின் திருவிழா வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டுக்குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் அமைந்த ஒரு கட்டிடம் உண்டு. அதற்கு எபிரேய மொழியில் பெத்சாயிதா என்பது பெயர். இம்மண்டபங்களில் குருடர்கள், நொண்டிகள், வாத நோயாளிகள் முதலிய பிணியாளர்கள் எல்லாரும் கூட்டமாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்தினர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவர் தூதர் குளத்தினுள் சில வேளைகளில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கியவன் முதலில் இறங்குவன் அவ்வளவு எவ்வித நோயிட்டிருந்தாலும் குணமடைவான். 38 ஆண்டுகளாய் பிணிவிட்டிருந்த ஒருவன் அங்கே படுத்து கிடந்தான். இயேசு அவனை கண்டு அவன் வெகுகாலமாக அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து குணமாக விரும்புகிறாயா என்று அவனை கேட்டார். பிணியாளி, ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இருக்கக்கூட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறொருவன் இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு நட என்றார். உடனே அவன் குணமடைந்து தன் படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கலானான். அன்று ஓய்வு நாள் குணம் பெற்றவனை யூதர்கள் நோக்கி, இன்று ஓய்வு நாள் படுக்கையை தூக்கி செல்வது முறையன்று என்றார்கள். அவன் மறுமொழியாக, என்னை குணமாக்கியவரே படுக்கையை தூக்கி கொண்டு நடக்க சொன்னார் என்றார். அவர்கள் அவனிடம், படுக்கையை தூக்கி கொண்டு நடக்க சொன்னவர் யார் என்று வினவினர். குணமானவனுக்கோ அவர் யார் என்று தெரியவில்லை, ஏனெனில் அவ்விடத்தில் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து ஏற்கனவே நழுவி போய்விட்டார். பின்பு இயேசு அவனை கோயிலில் கண்டு, இதோ குணமடைந்துள்ளாய், இதிலும் கேடானது எதுவும் உனக்கு நேராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அவன் போய் தன்னை குணமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இதை ஓய்வு நாளை செய்ததற்காக யூதர்கள் அவருக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினர். இயேசு அவர்களிடம், என் தந்தை இந்நேரம் வரை செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இப்படி சொன்னதால் யூதர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று மேலும் உறுதி பூண்டனர். ஏனெனில் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதோடு கடவுளை தம் சொந்த தந்தை என்று சொல்லி தம்மை கடவுளுக்கு சமமாக்கினார். இயேசு அவர்களை நோக்கி கூறியதாவது, உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், மகன் தாமாக ஒன்று செய்ய முடியாது, தந்தை செய்ய காண்கிறதையே செய்வார். எதை அவர் செய்கிறாரோ அதையெல்லாம் மகனும் அவ்வாறே செய்கிறார். தந்தை மகனை நேசித்து தாம் செய்ததெல்லாம் அவருக்கு காட்டுகிறார். இவற்றிலும் பெரிய செயல்களை அவருக்கு காட்டுவார். அவற்றைக் கண்டு நீங்களும் வைப்பறிவீர்கள். தந்தை இறந்தவர்களை எழுப்பி அவர்களுக்கு உயிரளிப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களுக்கு உயிரளிக்கின்றார். தந்தை எவனுக்கும் தீர்ப்பிடுவதில்லை. எல்லாரும் தம்மை மதிப்பது போல மகனையும் மதிக்க வேண்டும் என்று தீர்ப்பிடும் உரிமை முழுவதையும் தந்தை மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவன் அவரை அனுப்பிய தந்தையை மதிப்பதில்லை. உண்மையில் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், எனது வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவர்களுக்கு விசுவாசம் கொள்வன் முடிவில்லா வாழ்வை கொண்டுள்ளான். அவன் தீர்ப்புக்குள்ளாகாமல் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்று விட்டான். உண்மையில் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், நேரம் வருகின்றது, ஏன் மந்தை விட்டது. அப்பொழுது கடவுளுடைய மகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்பவர் வாழ்வர். ஏனெனில் தந்தை தம்மிலே உயிர் கொண்டுள்ள போல மகனும் தம்மிலே உயிர் கொண்டிருக்கும் முடி அவருக்கு அளித்துள்ளார். தீர்ப்பிடும் அதிகாரத்தையும் அவருக்கு அளித்துள்ளார். ஏனெனில் அவர் மன்மகன். இதை குறித்து வைப்புறாதீர்கள். இதோ நேரம் வருகிறது, அப்போது கல்லறையில் இருப்பவர்கள் எல்லாரும் அவருடைய குரலை கேட்டு வெளியே வருவர். அப்போது நல்லது செய்தவர் வாழ்வு பெற வீட்டெழுவர், கொல்லாது செய்தவர் தண்டனை தீர்ப்புக்கு உயிர் பெற வீட்டெழுவர். நானாகவே ஒன்றும் செய்ய முடியாது, தந்தை சொற்படியே தீர்ப்பிடுகிறேன். என் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை விருப்பத்தையே நாடுகிறேன். என்னை பற்றி நானே சாட்சியம் கூறினால் எனது சாட்சியம் செல்லாது. என்னை பற்றி சாட்சியம் கூற வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை பற்றி கூறும் சாட்சியம் செல்லும். இதை நான் அறிவேன். நீங்கள் அருளப்படும் ஆளின் பின்னர்கள் அவரும் உண்மைக்கு சாட்சியம் கூறினார். எனக்கோ மனிதன் தரும் சாட்சியம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் மீட்பு பெறும்படி நினைவு ஊட்டுகிறேன். அருளப்பர் எரிந்து சுழர்விடும் விளக்கு. அவருடைய ஒளியில் நீங்கள் சற்று நேரம் கழிப்புற விரும்பினீர்கள். அருளப்பருடைய சாட்சியத்தால் மேலான சாட்சியம் எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்க தந்தை எனக்கு அருளிய செயல்களை நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தையினை அனுப்பியுள்ளார் என்பதற்கு சான்று. இங்கனும் என்னை அனுப்பின தந்தையே என்னை பற்றி சாட்சியம் தந்துள்ளார். ஆயினும் நீங்கள் ஒருபோதும் அவருடைய குரலை கேட்டதும் இல்லை, அவர் உருவத்தை கண்டதும் இல்லை. அவருடைய வார்த்தை உங்களிடத்தில் நிலைத்திருப்பதா இல்லை, ஏனெனில் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதில்லை. மறைநூலை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அது முடிவில்லா வாழ்வு கிடைப்பதாக நினைக்கிறீர்கள் அல்லவா? அதுவே என்னை பற்றி சாட்சியம் தருகிறது. இருப்பினும் வாழ்வு பெறும்பொருள் என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனித தரும் மகிமை எனக்கு தேவையில்லை. உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். கடவுள் அன்பு உங்களிடம் இல்லை. நான் என் தந்தையின் பெயராக வந்துள்ளேன். நீங்களும் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இன்னொருவன் தன் பெயராலே வருவானாலும் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஒரே கடவுள் தரும் ஆட்சியை நாடாது ஒருவருக்கொருவர் தரும் மகிமையை தேடிக் கொள்கிறீர்களே. நீங்கள் எப்படி விசுவாசிக்கக்கூடும்? தந்தையிடத்தில் உங்களை குற்றஞ்சாட்டுவன் நான் என்று எண்ணாதீர்கள். உங்களை குற்றஞ்சாட்டுவர் உண்டு, அவர்தான் நீங்கள் நம்பியிருக்கிற மோசேன். மோசேனை நீங்கள் விசுவாசித்தால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியதை விசுவாசியாவிட்டால் என் வார்த்தைகளை எவ்வாறு விசுவாசிப்பீர்கள்?